வீரபாகுதேவர் வீரமகேந்திர உரியிலே இருக்கக்கூடிய சூரபத்மனுடைய அவைக்குள்ளே போகுகின்றார். அது எப்படி இருக்கிறது என்பதை அந்த வீரமகேந்திரபுரி எப்படி இருக்கிறது, அவை எப்படி இருக்கிறது, அவையிலே இருக்கக்கூடிய சிம்மாசனம், அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரன், இவனுடைய சிறப்பை மிகச்சிறப்பாக சொல்லி செல்லுகிறார். இது செல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். யாரை பற்றி எதை பற்றி பாடினாலும் கச்சியப்பருக்கு இறைவனுடைய நினைவு நீங்குவதில்லை. இது முதலிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுதே ஆற்றுப்படலம், நகரப்படலம், எந்த படலம் ஆரம்பத்தில இருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அவருக்கு எல்லாமே இறைவனை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது, ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறது அந்த நகரம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு உதாரணங்கள் அந்த சூரனை வைத்துக் கொடுக்கிறார். அதன் பிறகு இறைவனை ஏற்றுகிறார். அப்படி படித்தரன் செல்வதை போலே சொல்லுகிறார். இங்க சில அருமைகள் சொல்ல முடியும். இந்த ஆய்வ என்று சொல்லும் பொழுது, அறுமுகத்துடையதோர் ஆதிநாயகன் இறைதரும் உலகலாம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை வணங்கி வழிபட்டு கொண்டு அந்த நகரத்திற்குள்ளே அவைக்குள்ளே செல்வதற்காக செல்லுகின்றாராம் சூரபத்மன். எப்படி இருந்தது அந்த கோபுரம்? பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கின்றனவா, பெரிய மதில்கள், அதற்கு கோபுரங்கள் இருக்கின்றன அந்த நகரத்திலே. எப்படி இருக்கிறது? கான்கொடி கங்கை நீர் கரப்ப மாந்தியே, மீன் கதிர் உட்டுப்பதி விழுங்கி விட்டிடும், வான்கழு கடி மதில் வரைப்பின் முன்னரே தான் கிளர் கோபுரம் கண்டு சாற்றுவான் என்று சொல்லும்படியாக, மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட தொடக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்ததாக இருக்கிறதா அது. அந்த கோபுரங்கள், அந்த அகழி கோட்டை கோபுரம் எப்படி இருக்குன்னா, சூரன் கீழே இருந்து அப்படியே நடந்து மேல அடுத்த அண்டத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்ததாக கோபுரங்கள் இருக்கிறதாம். ஒரு உயர்ந்த நிகழ்ச்சிதான். ஆனா அதனுடைய சிறப்பை சொல்லுகிறார். சூரனுடைய சிறப்பை இங்கு சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, சூரனுடைய சிறப்பை மிக உயர்வாக சொல்லி அவன் ஏன் பாழ்பட போகிறான் என்று சொல்ல போகிறார். அதனால உயர் மிக சிறப்பாக சொல்லுவார். தூணமதுரல் உயர் சூரன் என்பவன் சேனரும் அண்டமேற் செல்ல செய்ததோர் எணிகளோ இது என்ன நிவர்ந்ததால் நீநிலை பலவுடன் நிவர்ந்த கோபுரம். இன்னொரு அண்டத்திற்கு போக வேண்டும் என்ற இவன் வந்து இந்திரியாலத்தர் வேண்டாம், இவனுடைய கோபுரத்தையே எணியாக பயன்படுத்தி இன்னொரு அண்டத்திற்கே செல்லலாம் என்று சொல்லும்படியாக அவர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது இவருக்கு சிவனை மறக்க முடியவில்லை, இறைவனை மறக்க முடியவில்லை. அதனால அடுத்து அடுத்து என்ன செய்கின்றார், இறைவனுடைய ஒன்றிரண்டு பாடல்கள் தான் சூரனுடைய சிறப்பை சொன்னார். அடுத்ததெல்லாம் இறைவனை வைத்து அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அந்த கோபுரம் மேலே இருக்கக்கூடிய கேதனம் அங்கே முழங்கக்கூடிய தன்மை, அச்சுதனாம் சிவன் அளவை தீர்முகத்து உச்சிதோர் இருந்து அறா ஒலித்தோல் போலுமார் என்று, அந்த அறா மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கை முதலிய எல்லாம் இறைவனுடைய ஜடையிலே இருக்கக்கூடியது எப்படி ஒலிக்குமோ, அதே போல இந்த பெரிய கோபுரத்திலே மேலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஒலிகள் எல்லாம் கேட்கின்றன. இவருக்கு உடனே இறைவனுடைய நினைவுதான் அவருக்கு வருகின்றது. முன்பொரு கோபுரம் அனப்பு முற்றம் நண்பரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான் என்று இதையெல்லாம் வீரபாகு பார்க்கிறார். இதை நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது, கச்சியப்பருக்கு எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய நினைவு, எதை நினைத்தாலும் எந்த பொருளை சொன்னாலும் இறைவனுடைய நினைவிலே சொல்லுகிறார் என்றால் ஏன்கிற ஒரு கேள்வி வரும். இது கச்சியப்பரை உச்சியிலே வைப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. எப்பொழுது முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்தாரோ அவர் உச்சியிலே இருக்கிறார், ஒன்று. இரண்டாவது, எப்பொழுது கந்தபுராணத்தை இயற்றினாரோ அப்பொழுதே அவர் கச்சியப்பர் இருவாதம் உச்சி மேல் நாம் வைத்துத்தான் ஆக வேண்டும். இது இரண்டாவது விஷயம், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இந்த சிறப்பு அவருக்காக இல்லை, நமக்காக சொல்லப்படுகிறது. உண்ணுவது, உறங்குவது, உடுப்பது, திருமணம் செய்து கொள்வது, ஒரு வீடு கட்டுவது, எல்லாமே இறைவனுடைய நினைவிலே இறைவனுக்காக செய்யப்பட வேண்டிய செயல்கள். நான் உண்ணுவது இந்த உடலை வளர்ப்பதற்காக, என்னுடைய ஆனந்தத்திற்காக இல்லை, இறைவன் எனக்கு உள்ளே உறைகின்றான். அந்த இறைவனுக்கு ஆனந்தம், இந்த உடலின் உள்ளே உறையக்கூடிய அந்த உத்தமனை, உரு பொருள் கண்டிருக்கக்கூடிய அந்த உத்தமனை நான் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்படி? இந்த உடலை வளர்த்தேன், என்னுடைய உயிர் வளர்த்தேன், அதன் மூலமாக இறைவனை அடைவதற்காக நான் நினைக்கிறேன். இது உண்ணுவதற்கு, உறங்குவதற்கும் அதுதான். நான் நிம்மதியா சுகமாக தூங்குவதற்காக அல்ல, இறைவனை நன்றாக பூஜை செய்வதற்காக சிறிய ஒரு இடைவெளி, அவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. இரவினிடை துயினிகினும் யாரோடு பேசுகிறோம். ரொம்ப அருமையான விஷயம் அருணகிரிநாதர் பாடுவார். அவர் சொல்லும்போது ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். இளமகளிர் இளமகளிர் கலவி தனியிலே மூழ்கி ஆளுகினும் இமயாகாதே, இரவினிடை துயிலகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன்னடகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி அழுகினும் இமையாதே, இரவினிடை துயிலகினும் யாரோடு பேசுகினும். அப்ப என்ன வர வேண்டும்? இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓதை ஞானமதை அருள்வாய் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இறைவனுடைய நினைவு எல்லாவற்றிலேயும் இருக்க வேண்டும். இது எனக்காக அல்ல, இது இறைவனுக்கான செயல். எந்த பொருளாக எந்த செயலாக இருந்தாலும் சரி, இது இறைவனுக்கான செயல் என்று சொல்லித்தான் இருக்க வேண்டும். இப்படித்தான் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வேத மந்திரங்களை எல்லாம் பார்த்தால் உலகங்களுக்கெல்லாம் நன்மை தரும் பொருட்டாக இவன் கல்யாணம் பண்ணிட்டா உலகத்துக்கு என்ன நட்பு? பசுக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மாதம் மும்மாறி மழை தொழிய வேண்டும், வயலிலே நன்றாக விளைய வேண்டும், இதெல்லாம் கேட்கிறார்கள். இவன் கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் ஆகுமா? யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்வதனால இது நடக்குமா? இவன் கல்யாணம் செய்து கொள்வதே அதற்காகத்தான், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு திருமணம் என்று சொல்லும் பொழுது ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ சம்பந்தப்பட்ட தனிநபர் விஷயம் அல்ல அது, இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தர்மம் அறம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கின்றது. இதுதான் சனாதன தர்மம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தர்மம். தர்மம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதன் மாற்பட்டு இதனுடைய நன்மையின் பொருட்டு, இதன் மூலமாக இறைவனை வழுத்தும் பொருட்டு, இறைவனை துதிக்கும் பொருட்டு தான் இருக்கிறதே தவிர, இது எனக்கான சாப்பாடு, இது என்னுடைய சந்தோஷத்துக்காக தூக்கம், இது என்னுடைய சந்தோஷத்துக்கான கல்யாணம் கிடையவே கிடையாது. திருமணமாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே உலக லோக கல்யாணம், இறைவனுடைய தொடர்பு. இதைத்தான் முதல்ல ஒரு முறை நம்ம பார்த்திருக்கிறோம். இயம் சீதா மம சுத சக தர்மச்சரியதவா பிரதீச்ச செய்யலாம் என்று, உன்னோடு கூட உன்னுடைய அறத்தை செய்வதற்காக என்று சொல்லித்தான் ஜனகனானவன் சீதையினுடைய கையை பிடித்துக் கொடுப்பான் ராமனுடைய கையில். இப்போ கல்யாணம் என்பது அறத்திற்காக, தர்ம காரியத்திற்காக. அதான் முக்கியமான விஷயம். ஏன் ஒருவன் தன்னுடைய மனைவி இல்லாத தர்ம காரியங்களை செய்ய முடியாது, செய்வது நிறைவு பெறாது? ஒன்று அவன் பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்ல சன்னியாசியா இருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிந்து விட்ட பொழுது அவன் கிரகஸ்தனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் நித்தியம் பிரம்மச்சாரியா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அது சில பேருக்கு மட்டுமே விதிக்கப்பட்டது, எல்லாரும் அப்படி இருப்பது கூடாது. இவன் இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்லும்படியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே போல இந்த கந்தபுராணத்தில் மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது மிருகண்டு முனிவரை பற்றி முதல்ல, மார்க்கண்டேயனுடைய அப்பா மிருகண்டு, மிருகண்டூயர் என்று அவர் பெயர் பெறுகிறார். அவ்வளவுதான். அந்த பெயர் பெற்ற மிருகண்டூயர், கௌசிகர் என்று சொல்லப்பட்ட மிருகண்டூயர், அந்த மிருகண்டூயருக்கு என்ன, எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய தந்தை சொல்லும் பொழுது, அறத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, அறத்தினுடைய நெறியிலே நிற்பதற்காக என்று சொல்லுவார். ரொம்ப அருமையான வார்த்தைகள் அந்த இடத்துல உண்டு. ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது இறைவன் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும். துறந்தவர்கள் வேண்டியதோர் துப்புரவு நல்கி, இறந்தவர்கள் காமுறும் இருங்கடன் இயற்றி, அறம் பலவும் ஆற்றி, விருந்தோம்பு முறையல்லால் பிறந்த நெறியால் உளதோர் பேருதவி யாதோ என்று சொல்லும்படியாக, அந்த இடத்துல குச்சகர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையார் சொல்லுவார். கௌசிகன் என்று சொல்லக்கூடியது மிருகண்டூயர், அந்த மிருகண்டூயருக்கு பெயர். அந்த மிருகண்டுவனுடைய புத்திரன் தான் மார்க்கண்டேயர். அவருக்கு சொல்லுவார் இது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதே போலத்தான் அகஸ்தியருக்கும் சொல்லுவார்கள், அவர்களுடைய பெரியவர்களும் ஏன் மனம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களால் பெரிய மகிழ்ச்சிகள், ஏன் அவருக்கு அப்படியே இருந்து சன்னியாசிராசிரமம் போக முடியாதா? ஆனால் எதற்காக எல்லா ரிஷிகளும் அல்லது பெரியவர்களும் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்றால், தர்ம நெறியிலே நிற்க வேண்டும். எது தர்மம்? வேதம் சொல்லக்கூடியது தர்மம். வேதம் என்ன சொல்லுகின்றது? இறைவனுடைய இறைவனை அடைவதற்கான ஒரு வழியை, உலகத்தினுடைய நடத்திலே சென்று அடைவதற்கான வழியை சொல்லுகின்றது. ஆக அறநெறியிலே நிற்க வேண்டும் என்றால் அது வேதநெறி. வேதநெறி இறைவனை காட்டி தரக்கூடிய நெறி. இந்த வேதநெறியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், எல்லா நினைவும் எல்லா செயல்களும் இறைவனுக்காக என்று இருந்திருக்கிறது. இப்போ சாப்பிடும் பொழுதும் இறை நினைப்பாக முதலிலே இறைவனை வணங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தன்மை உண்டு. குடிப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு மந்திரம் உண்டு. ஞானசம்பந்தருடைய நம்ம திருவோதார படலத்தில் நம்ம பார்த்திருக்கலாம், ஞானசம்பந்தர் அவதாரம் செய்யும் பொழுது எப்படி அவர் அழுத, அந்த குழந்தை அழுகின்றது, ஞானசம்பந்த குழந்தை அழுகின்றது, அவருடைய தந்தையார் மந்திரத்தை சொல்லி உள்ளே மூழ்கி இருக்கின்றார். குடிப்பதற்கும் மந்திரம் உண்டு. அதே போலத்தான் உண்ணுவதற்கு முன்பாகவும் இறைவனை நினைக்கக்கூடிய தன்மை உண்டு. உறங்குவதற்கு முன்பாகவும் இறைவனை நினைக்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவினேனும் காட்டன்றால் காட்டுகளாய் கருணையீதோ என்று பழனார் பாடுவார். கனவிலேயும் கூட உன்னுடைய முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய கனவிலேயும் தோன்ற வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். ஆக நனவிலேயும் கனவிலேயும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த ஒரு காரியம் எல்லாம் இறைவனுடைய நினைவாக இருக்க வேண்டும். இது நமக்கு சொல்லித்தர வேண்டிய புத்திமதி. இதை நடத்தி காண்பிப்பவர் கச்சியப்பு முனிவர். அதுதான் முக்கியம். கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்த புராணத்திலே முழுவதுமாக ஒவ்வொரு இடத்தை சொன்னாலும் கூட, இவருக்கு ஒரு ஆலையிலே இருக்கக்கூடிய கரும்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு நீரிலே இருக்கக்கூடிய தாமரையை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், சூர வீரமகேந்திரபுரியிலே இருக்கக்கூடிய சூரனுடைய அந்த கோட்டையை சொல்ல வேண்டும் என்றாலும், கோட்டையிலே இருக்கக்கூடிய கோபுரங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், அங்கே இருக்கக்கூடிய சூரர்களை அசுரர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், இறைவனுடைய நினைவுதான் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு வருகிறது. ஏகனை ஈசனை எந்தையை எண்ணார் ஆகிய தொல் அவுணக்குழு என்ன, வேகும் உளத்தினர் கஞ்சுகர் வெங்கண் மாகதர் சூரல் பிடித்து விழுத்த என்று சொல்லும்படியாக, எங்கு இருந்தாலும் இறைவனை பற்றி மட்டுமே இவருடைய நினைவு சென்றிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு அவர் காட்டித்தரக்கூடிய வழி. நாம் எந்த ஒரு காரியத்தை எதை செய்தாலும் அது இறைவனுடைய நினைவாக செய்தோம் என்று சொன்னால் நம்மை அது உயர்த்துகிறது. கர்மயோகம் என்று சொல்ல வரும் பொழுது இது நான் செய்கிறேன் என்பதை விட இது செய்ய தகுந்தது இறைவன் ஆணையினாலே செய்கின்றேன் என்று சொல்லக்கூடியது. ரெண்டுக்கும் பெரிய அஜகஜாந்திரம் என்று சொல்வார்களே, இமாலய வேறுபாடு இது இரண்டுக்கும் உண்டு. இது எனக்காக நான் செய்யக்கூடியது என்பதற்கும், இது இறைவன் சொன்னது இது இறைவனுக்காக என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்காக என்று இருக்க வேண்டும். இதை காரைக்கால் அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். இறைவனையே நினைத்து கொண்டிருந்த சிவன் நெறி மறவாதவர் தான் திருமணம் செய்து கொண்ட பொழுது அதனை சிறிது கீழே மறைத்து கொண்டு தன்னுடைய கணவனுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிவிடையை பற்றி சேக்கிழார் விதந்து பாடுவார். இவ்வளவு சிறப்பான தன்மையை இவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலேயும் இறைவன் நினைவோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டித்தருகிறார் சிவாச்சாரியார், கச்சியப்ப சிவாச்சாரியார். இது அவருடைய உயர்வு கருதி அல்ல, நாம் உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் கருதி. அதை நாம் மனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்வு உயரும். இதனால தான் முதலிலே இருந்து இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். காரணம் என்ன? இது கச்சியப்பர் காட்டித்தரக்கூடிய வழி. நாம் நன்றாக இருக்க முடியும். அதுதான் முக்கியம். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தன்மையை மறைத்துக் கொண்டு குறைத்து கொண்டு கணவனுக்கு பணிவிடை செய்தார். ஆனால் இறைவனுடைய அடி அதுவாகத்தான் இருந்தது. அதனால தான் கேட்ட பொழுது அவருக்கு மாங்கனி வந்தது. அவ்வளவுதான், முடித்து விட்டது. நம்ம இப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ரிட்டையர் ஆனப்புறம் தான் கடவுள், இல்லைன்னா 10 நிமிஷம் ஷெட்யூல் போட்டு கடவுள், 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் கடவுளுக்கு. இதெல்லாம் நடக்காது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லாமே இறைவனுடைய செயலாக அது இருக்க வேண்டும். நம் செயல் அல்ல அது, நாதன் செயலாக, நாதனுக்கு ஆன செயலாக இருக்க வேண்டும். இதை மனத்திலே நாம் கொள்ளுவது நமக்கு நல்லது. இப்படித்தான் இருந்திருக்கிறோம் நம்முடைய பாரதத்திலே. ஆனால் இப்பொழுது விட்டுவிட்டோம். அதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறோம், இதையும் தொலைத்து விட்டோம் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ உள்ளே செல்லுகின்றார். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாதவராக நுண்ணிய உருவத்தோரு அனோரணியான் மகதோமகியான் என்று இறைவனை சொல்லும் வேதம். இப்போ அணுவுக்கும் அணுவாக எவன் இருக்கிறானோ அவனுடைய அருள் பெற்ற இவர் எப்படி இருக்க முடியும்? அணுவுக்கு அணுவாக தன்னை குறைத்துக் கொண்டு உள்ளே செல்லுகிறார். அவ்வளவு மிகச்சிறந்த செல்வ கொடி செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த நகரம் வீரமகேந்திரபுரம், அங்கே அத்தனை பேரும் எப்படி செழிப்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லி சிறு உருவத்தோடு நுண்ணிய உருவத்தோடு அங்கே செல்லுகிறார். இவரை சொல்லும் பொழுது கச்சியப்பர் மிகச்சிறப்பாக சொல்லுவார், இவர் ஒன்னும் விரோதியினுடைய இடத்திலே போய் பார்க்கிறோமே, குரோதம் இல்லை இவருக்கு. அதான் உயர்வு குணம், அதான் தெய்வ குணம். பார்க்கும் பொழுது வனப்பு முற்றவும் நண்பெரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான் என்று சொல்லுவார். நம்பினாலே குணபூர்த்தி உடையவன், குணங்கள் நன்றாக உடையவன் என்ற பொருள். நல் பெரு நல்ல மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி என்பார் அந்த இடத்துல கச்சியப்பர். அந்த வனப்பு முற்றவும் நண்பெரு மகிழ்ச்சியால் நம்பி நோக்கினான். ரொம்ப அருமையான வார்த்தை. நமக்கு வந்து இன்னொருத்தர், பல பேருக்கு என்னன்னா இன்னொருத்தர் என்னோட அவன் வந்து இப்படி இருக்கிறானா அப்படின்ட்டு ஒரு பொறாமை இருக்கும். அவன் நன்றாக இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துடும். இங்க அப்படி இல்லை, என்னுடைய விரோதியாக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக இருக்கிறானே என்கின்ற சந்தோஷம் இவருக்கு இருக்கிறது, அந்த ஆனந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு இடமாக பார்த்து செல்கின்றார். எப்பேற்பட்ட அந்த சித்திர விசித்திரமாக இருக்கக்கூடிய மணிமண்டபம் என்ன, அத்தாணி மண்டபம் என்ன, அரசி இருக்க என்ன, அங்கே சீரிய சிங்காதனமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த அண்டங்கள், இந்த அண்டம் இல்லை எத்தனையோ அண்டங்களிலே இருக்கின்ற வளங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்கின்றன. இப்பேற்பட்ட நகரம், இப்பேற்பட்ட அசுரர்கள், இப்பேற்பட்ட இடம், இவன் சூரன் இப்படி இருக்கிறான்னு சூரனை பார்க்கிறார். பெரிய அப்படியே கரிய மால் வரை இருப்பதை போல இருக்கிறான்னா, வீரிய மாமணி வெற்பின் மிசைக்கண் ஏறிய ஒன் பகல் இந்து இயற்கை மாறிய வந்தன மால் வளமாகும் நீர் செறிந்திடு நெற்று இலங்க. ரொம்ப அருமையான இந்த பாட்டு உண்டு. விண்டுமிழ்கின்ற வியன் புழை தோறும் தண்டுளி வந்தமர் தன்மை எதன்ன புண்டரீகம் பொறை போற்றி உயிர்க்கும் வண்டரளத்தொடை மார்பின் வயங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தத்தை மாற்றி மிகச்சிறப்பாக சுட்டி காட்டுகிறார். காட்டும் பொழுது அப்படி தன்னுடைய சந்திரனானவன் தன்னுடைய இயற்கை மாறி வந்தானான்னு சொல்லும்படி நெற்றியிலே நீர் செறிந்திடு நெற்றியாக இருக்கின்றான் சூரபத்மன். இப்போ சூரபத்மன் திருநீர் அணிந்து கொண்டிருந்தான் அசுரன். நம்ம பக்தர்கள்னு சொல்லிக்கக்கூடியவர்கள் நம்ம திருநீர் அணிந்து கொள்வதற்கு கூச்சப்படுகிறோம். அதுதான் நம்ம ஆச்சரியமான விஷயம். இங்கே ஆச்சரியமான வேதனைப்படத்தக்க விஷயமும் கூட, அவன் அங்கே சூரபத்மன் எல்லாரையும் அவன் தவறே செய்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரபத்மன் திருநீர் இலங்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறன்னா, இருந்திடுகின்ற இயற்கை விழிக்கோர் விருந்தமுதாக வியப்போடு நோக்கி சுரந்திடும் அன்போடு சூழிகை வையும் பெருந்திரல் மாமுகில் இங்கு வைவேஷம். இருந்திடுகின்ற இயற்கை விழிக்கோர் விருந்தமுதாக, அப்படி இருக்கிறதா இந்த விழிக்கு விருந்தமுதாக இருக்கிறதா. இங்கேயும் கச்சேப்படுகிறது, மூவரின் முந்திய முக்கணன் அம்போ சேவடி பேணிய தேவர்கள் தம்முள் தூவுடை வேறுள்ள சூரமன் மாகோல் ஏவர் படைத்தனர் இத்திருவெல்லாம். மூவரின் முந்திய முக்கணன் அம்பர் சேவடிய பேணிய தேவர்கள் தமிழ் தூ உடை வேல் உள சூரபன்மா போல். இந்த மூன்று பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று பேருக்கு முந்தியவனாக இருக்கக்கூடிய முக்கண் அப்பன் திரியம்பகன் இருக்கிறானே எம்பெருமான், அவனுடைய சேவடி பணிந்திருந்தாலும் கூட தேவர்கள் அடையாத தன்னையை ஏவர் படைத்தனர் சூரபன்மா போல் ஏவர் படைத்தனர் இத்திரு எல்லாம். இப்பேற்பட்ட செல்வம் யாருக்கு வந்திருக்கின்றது? ஓய்ந்து தவம் புரிவோருள் உவன் போல் மாய்ந்தவர் இல்லை மரத்தொடு நோற்றே ஆய்ந்தெடின் முக்கண் எம் ஐயனும் இன்னோர்க்கு இந்தது போர் பிறர்க்கு இந்தது நின்றார். இவனுக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய கடவுளாகின்ற சிவபெருமான் வேற யாருக்கு கொடுத்திருக்க முடியும்? அவ்வளவு தவம் புரிந்தவன், இவனை விட சிறந்த தவம் புரிந்தவனும் கிடையாது. இவனை விட சிறந்ததாக சிவபெருமான் யாருக்கும் கொடுத்திருக்கவும் முடியாது. பாடுரு வேள்வி பயின்று அழல் புக்கும் பீடுரும் இவ்வளம் ஆகின வெற்று நீடுருமாறு நினைந்திலன் வெய்யோன் வீடுருகின்ற விதித்திறன் அன்றோ. அப்பொழுதுதான் இப்பொழுதுதான் அவருக்கு மனத்திலே இரக்கம் தோன்றுகிறதாக, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறானே இந்த சூரபத்மா. ஆனால் பாடுரு வேள்வி பயின்று அழல் புக்கும் பீடுரும் இவ்வளம் ஆகின பெற்று நீடுருமாறு நினைந்திலன் வெய்யோன் வீடுருகின்ற விதித்திறன் அன்றோ. இவ்வளவு சிறப்பாக அடைந்திருக்கிறானே, இவருக்கு காரணம் என்ன? இவன் செய்திருக்கக்கூடிய வீர வேள்வி, தன்னையே சொரிந்து தன்னையே ஆகுதியாக்கி இவன் செய்திருக்கக்கூடிய அந்த வேள்வி இருக்கிறதே, இப்படி அடைந்திருக்கிறான் அந்த திருவை செல்வத்தை. ஆனால் இவன் அழிய போகிறானே, இவன் இதை நீட்டி அதை எப்பொழுதும் நீடுருமாறு நினைந்திலன் ஐயோன் வீடுருகின்ற, இவன் அழிய போகிறானே, இது வந்து விதி அல்லவா, விதியினாலே அல்லவா என்று சொல்லுவார். உடனே அந்த இரக்கத்திலே அந்த சந்தத்தை மாற்றுகிறார். இந்த சந்தமானது நீங்கள் பல இடத்துல பார்த்திருக்கலாம். இந்த இரக்க குறிப்பதா புலம்பக்கூடிய இடத்துல இந்த சந்தமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அரிச்சந்திர புராணம் தமிழிலே இருக்கும் பொழுது இதைத்தான், இதே சந்தத்தை அந்த இடத்துல சந்திரமதியானவன் லோகிதாசன் இறந்த பிறகு புலம்புகிறாள். அந்த புலம்பக்கூடிய இடத்துலையும் இதே மாதிரி சந்த குறிப்பு மிகச்சிறப்பாக வந்திருக்கும். மிச்சோதி தங்கு திருக்கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனிநித்தும் இந்த கடம்ப கதை போல் அச்சோயனப்பல் இமையோரை என்று சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர வன்மன் முடிவெய்து நாளை இதனுக்கூற இயவிலையே. இங்கே நினைத்து பார்க்கிறாராம் வீரபாகுதேவர். அங்கே சொல்லும் பொழுது இதே சந்தம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சந்திரமதியானவள் புலம்பலும் கூட. இங்க இவர் என்ன சொல்லுகிறார், நெச்சோதி தங்கு சிறுகொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார். குருகுன்னா தூக்கணாங்குருவி. இந்த தூக்கணாங்குதி மெச்சோதி தங்கு சிறுகொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட விறகின்மை புத்தி இல்லாத இந்த தூக்கணாங்குருவி. கச்சோதம் என்று கச்சோதம்னா நம்ம மின்மினி பூச்சின்னு சொல்லும் இல்லையா, அந்த கச்சோதம் என்று கருதி குடம்பை தனி நொய்த்து. இது கூடு கட்டினது, முட்டையிட்டது, இங்க குஞ்சு வந்தது. இந்த குஞ்சுக்கு பயப்படாம இருக்கணும்னு விளக்கு வைக்கணும் இல்லையா. இப்ப என்ன எலக்ட்ரிசிட்டி லைட்டா போட முடியும், அது என்ன செய்கிறதா கொண்டு வந்து தன்னுடைய அந்த குருவி தூக்கணாங்குருவி மின்மினி பூச்சியை கொண்டு வந்து கூட்டுக்குள்ள வைக்குமா. கூட்டுக்குள்ள வைக்கும் போது என்ன ஆகும், மின்மினி பூச்சி அங்கே விளக்கு வெளிச்சம் கொடுக்கும், தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும். இதை எதை கொண்டு வந்ததுன்னா, இப்படி கொண்டு வந்தது எதை கொண்டு வந்தது, மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை புத்தி இல்லாத இந்த தூக்கணாங்குருவி மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை நெருப்பை கொண்டு வந்து உள்ளே வைத்தால் என்னாகும், கச்சோதம் என்று கருதி குடம்பை தனின் உயித்து மாண்ட கதை போல் கொள்ளியை கொண்டு வந்து மின்மினி பூச்சி என்று நினைத்து தன்னுடைய கூட்டுக்குள்ள வைத்தால் அதுவும் அழியும், அதனுடைய குழந்தைகளும் அதையும் அழியும். அதே போல அச்சோயனப்பல் இமையோர ஈண்டு சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூரபன் முடிவன் இச்சூரபன்மன் முடிவெய்து நாளை இதனுக்கோர் ஐயமில்லையே. இவன் இந்த இமையோரை சிறை வைத்த பாவத்தினாலே இவன் நிச்சயமாக அழிய போகிறான். மன்னும் திரத்தி நமசூரபன்மன் மாமக்கள் சுற்றம் நகரம் முன்னும் படிக்கும் அரிதான செல்வம் உடனாடை ஈறுபடுமேல் முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும் வினை செய்துள்ளர்கின்ற இவன் அருயிர்க்கு நிலையே. என்ன அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுவார். மன்னும் திறத்தின் அமர் சூரபன்மன் மா மக்கள் சுற்றம் நகரம் முன்னும் படிக்கும் அரிதான செல்வம் உடன் நாளை ஈறுபடுமேல். இது எல்லாம் அழியும், இவன் மட்டுமல்ல இவனோடு இவனுடைய மக்கள் சுற்றம் நகரம் எல்லாமே அழிய போகிறதே. இதுக்கு என்ன நிலை, என்ன செய்ய வேண்டுமா, முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும் வினை செய்து உழன்ற. என்ன அருமையான வார்த்தை, முன்னென்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு நாளும். என்ன அருமையான வார்த்தை இந்த. இதுக்கு இதை மாணிக்க வாசகர் சொல்லுவார், நாம தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பு போற்றிம்பர். ரொம்ப என்ன வார்த்தை, யோசிச்சு பாருங்க. நம்ம அன்புன்னு நினைக்கிறமே நம்மை விட மிகுந்த அன்போடு இறைவன் இருக்கிறான். அன்பு செலுத்துகிறேன்னு நம்ம ஆரம்பிச்சா அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என்று பாடுவாரே. அதே போல இங்க நம்ம வந்து நம்ம முன்னாடி போகிறோம், இறைவனை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர்க்கு முன்னாக வந்து முக்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறானா. முன் என்பவர்க்கு முன்னாகும் ஆறுமுகன் நல்கு முக்தி அலதேல் என்னுண்டு. இது அப்படியே கந்தரலங்காரத்துல ஒரு வார்த்தை வரும், சிந்திக்கிலேன் என்று சேவிக்கிலேன் என் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்படியாக அதுல மயில் வாகனனை சந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன் என்று வரும். அதுல மயில் வாகனனை சந்திக்கிலேன் என்று வரும். இந்த சந்திப்பது என்று சொல்லக்கூடியதுக்கு கீவாஜா மிக அழகாக சொல்லுவார் வாக்கி சக்கலாநிதி. அந்த புத்தகத்துல படித்தால் தெரியும், மிக அழகாக சொல்லியிருப்பார். சந்தித்தன்னா யாரு, நம்ம மீட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம போறோம் அவங்க வராங்க, ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல சந்தித்தால் அதை சந்திப்பதுன்னு அதுதான் நாம பார்க்கக்கூடியது. நாம போய் அவரிடத்துல பார்க்கிறது வேற, அவர் வந்து நம்ம பார்க்கறது வேறு முகமாக சொல்லப்படும். இப்ப ரெண்டு பேரும் செல்லுகிறோம், நெடுவழியில பார்த்து கொள்கிறோம், இதை சந்தித்தல் என்று சொல்லப்படுகிறது. இதேதான் அங்க சொல்லுவார், மயில் வாகனனை சந்திக்கிலேன். நான் என்ன பண்ணேன், சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்படியாக அவனை நினைத்து சிந்திக்கவில்லையே சேவிக்கவில்லையே என்று நினைத்து நான் அவனை வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று கிளம்பினே. ஆனா அதற்கு முன்பாகவே மயில் வாகனன் வந்து விட்டான், மயிலிலே ஏறி வந்து விட்டானா. நான் கிளம்பின உடனேயே அவன் வந்து விட்டான். அவனை நடுவெளியில பார்த்துட்டேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன். நான் போய் அவனை பார்க்கிற வரைக்கும் அவனை பொறுத்துன்றிருக்கல முருகப்பெருமான், நான் போய் அவனை பார்க்கின்றவரை பொறுத்து கொள்ளவில்லை. நான் கிளம்பின உடனேயே மயில் மீது ஏறி வந்து நிற்கின்றான். எங்கே நினைப்பினும் அங்கேயே என் முன் வந்து எதிர் நிற்குமே என்று பாடுவார் அருணகிரிநாதர். செங்கேழெடுத்த செனவடிவேனும் திருமுகமும் நற்பங்கே நினைத்த பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் எங்கே இருந்து நினைச்சாலும் அங்கே என் முன் வந்து எதிர் கோலக்குரத்தி விடான் என்று சொல்லும்படியாக இன்னொரு இடத்திலையும் சொல்லுவார். யாரோட வருவான்? குரத்தியோடு வருவான், கோல குரத்தியுடன் வருவான் என்று பாடுவார். குருநாதன் சொன்ன சிலம் தெளித்திருப்பார், சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று அந்த இறைவனை நினைத்தால் தான் மட்டுமல்ல தம்பதி சமேதராக கோலக்குரத்தியுடன் வருவான் என்று எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். எந்த சமயத்தில் நினைத்தாலும் சரி, எதற்காக நினைத்தாலும் சரி, நாம் நினைத்ததை விட அவன் வேகமாக வருகின்றானே, அதை நினைந்து கொண்டு முருகப்பெருமானை பாடுகின்றான். முன்னென்பதற்கு முன்னாகும், ரொம்ப அருமையான வார்த்தை. ஆறு முகன் நல்கு முக்தி அல்லதேல் என்னுண்டு நாளும். இதுக்கு ஆறுயிருக்கு நிலை பெற வேண்டும் என்றால், இந்த உயிரானது நிலை பெற வேண்டும் என்றால் யாரு உண்டு? அவனுடைய முக்தி தான் உண்டு. முருகப்பெருமானுடைய திருத்தாள்கள் மட்டுமே கதி, வேற ஒண்ணுமே கிடையாது. எத்தனை திருப்புகள் பாடி இருக்கின்றார் அருணகிரிநாதர் எல்லாம். நான் உயிரடைய வேண்டும், நிலையடைய வேண்டும் என்றால் அவனுடைய திருத்தாள்களை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான், வேற எதுவுமே கிடையாது, அதுதான் முக்கியமானது என்று அவனுடைய திருத்தாளை பாடுவாரே. அதை போல சொன்னார், முக்தி அவன் கொடுக்கக்கூடிய முக்தி தான் உண்டு, வேற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுவார். இப்போ உள்ளே நுழைந்து விட்டார், அவனையும் பார்த்து விட்டார். பார்த்தவர் இதெல்லாம் நினைச்சு ஆகா இவன் அழிய போகிறானே என்று நினைத்து அந்த அத்தாணி மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்ததும் பார்த்தார், இவன் இந்த அகங்காரத்திலே எல்லாரும் அடைப்ப இந்திரன் காளாஞ்சி அந்த இது மாதிரி எல்லா தேவாதி தேவர்களும் பணிவிடை செய்து கொண்டிருக்க அரம்பை மாதரெல்லாம் இங்கே சூழ்ந்தனருக்கு துதிக்க எப்பொழுது பார்த்தாலும் பிரம்மா முதலிய தேவாதி தேவர்களெல்லாம் அக்ஷதை தூவி அவனுக்கு ஆசி கொண்டிருக்க இத்தனை சிறப்போடு இருக்கக்கூடிய அந்த சூரபன்மாவை பார்க்கிறார். அவனை நினைத்து வருத்தப்படுகிறார். ஆனா உடனே அவருக்கு இன்னொன்று தோன்றியது, இவன் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறானே, நான் எல்லாவற்றிலேயும் சிறந்த பொருளான பரம்பொருளான முருகப்பெருமானுடைய தூதன்னு போனா இவனை விட கீழாக நான் இருக்கலாமா? இவனை விட விட மிக 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 உயர்ந்த நிலையிலே பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றது. இப்போ நம்ம எப்படி வேண்டாலும் பர்சனலா இருக்கலாம், ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்றோம் இல்ல ஒரு குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த தகுதிக்கு தகுந்தபடியாக போக வேண்டாமா? அங்கே போகும்போது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனியாக தகுதியை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன தேங்காமூடி வெத்தலைப்பாக்கு தான் கொடுப்பாங்க இறைவனுடைய பிரசாதம் என்று, ஆனால் அதுதான் மிகப்பெரியது, அது மரியாதை என்று சொல்லுவோம். இந்த மரியாதைக்காக எத்தனையோ பேர் அடிச்சு சாகிறதும் உண்டு, கோர்ட்ல கேசுகள் நடக்கிறதும் உண்டு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏராளமாக பார்க்கலாம். இது முதல் மரியாதையா அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அதை பத்தி நம்ம போகல. ஆனால் ஒன்றை நாம அப்ப பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால், இந்த குடும்பத்துக்காக ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு போறார், எப்படி போகணும், அது எப்படி இருக்கணும், அந்த தகுதி தெரிஞ்சிருக்கணும். ஒரு கம்பெனிக்காக போறோம், என்னுடைய கம்பெனியினுடைய மதிப்பு தெரியணும், என்னுடைய நிறுவனத்தினுடைய மதிப்பு தெரியணும்னா நான் அதுக்கு தகுந்த விட எனக்கு பிடிக்கலாம், நான் எளிமையோடு இருக்கலாம், எனக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். நான் பேசக்கூடியது நடத்தக்கூடியதெல்லாம் என்னுடைய நிறுவனத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் இவர் முருகப்பெருமானை அவருடைய தூதுவனாக வந்திருக்கின்றார். முருகப்பெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கரெக்டுங்களா? இப்ப முருகப்பெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் அவரை ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது அவருக்கு தூதனாக வந்திருக்கும் பொழுது அந்த மதிப்பு இருக்க மாட்டாமா? இதைத்தான் இவர் நினைக்கிறாராம். ஒற்றை மேரு வில் உடையதோர் பரம்பொருள் உதவும் கொற்ற வேருடை புங்கவன் தூதன கூறி இற்றை இப்பகல் அவுணர்கோன் கீழ் யான் எளிவாய் நிற்றல் எம்பிரான் பெருமையின் இழிவான நினைந்தான். இது எனக்கு மதிப்புன்னு சொல்லிக்கல, இறைவனுடைய மதிப்பு இருக்க வேண்டுமே என்று நினைத்தானா? அது என்னாச்சு? மாயை தந்திடு திருமகன் மன்னி வீற்றிருக்கும் மீ உயர்ந்திடும் அரியணைக்கு ஒரு புடை விரைவில் போயிருப்பது மேலன்று புன்மையோர் கடனே ஆயதன்றியும் பாவம் என்று உண்ணினான் அகத்துள். இவன் அவனுடைய பெரிய சிம்மாசனம் இருக்கு, அது பக்கத்தில் போய் உட்கார்ந்துடலாம், ஆனா அது மரியாதை இல்லை, அவனுக்கு சமமா ஆயிடும், அது மரியாதை இல்லை. ஒன்று. இரண்டாவது, பாப்பியோடு சேர்ந்தும் நானும் பாவம் செய்தவனானேன், எவ்வளவு பெரிய வார்த்தை, இது வந்து யோசிச்சு பார்க்கணும். மேலன்று புன்மையும் ஒரு கடனே, அதாவது கீழானவர்கள் தான் இப்படி செய்வார்கள், ஆயதன்றியும் பாவம் என்று உண்ணினான். இதான் பெரியவர்களுடைய கருத்து. எப்படிப்பட்ட கருத்து பாருங்க, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சார் எப்படி இருந்தானா, அவன் எப்படி இருந்தானா நான் சரியா இருப்பானு, கிடையாது. பெரியவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள், பாபம் செய்தவனோடு சேருவதற்கும் அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள். நம்ம அவன் பண்ணிட்டு போறான், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், அது சரியல்ல. அவரோடு சேர்வதும் தவறு, கீழான பேர்களோடு இறைவனை நினைக்காதவர்களோடு சேர்வதும் தவறு என்று சொல்லி பெரியவர்களெல்லாம் அதை விட்டு விலகி இருக்கிறார்கள். இது தேவையில்லை, இந்த சங்கம் இந்த தொடர்பு நமக்கு வேண்டாம் என்று விலகி இருக்கிறார்கள். இப்போ இவர் அப்படித்தான் தன்னுடைய பெரியோராகின்ற தன்மையை காட்டுகின்றார். அப்படி நினைத்த உடனேயே இணையது உன்னியே, இப்படி நினைத்தவுடன் அறுமுக பண்ணவன் இருத்தாள் நினையும் எல்லையில், முருகா என்ன செய்வது என்று அந்த ஆறுமுக எம்பெருமானுடைய இரு தாள்களை நினைத்த உடனேயே அங்கு அவன் அருளினால் நிசையில் தினகரத்தொகை 1000 கோடி சேர்ந்தன்ன கனக மாமணி தவிசொன்று போந்தது கடிதின். உடனேயே எப்படி இருந்ததான், நிசையில் இருட்டிலே தினகரத்தொகை 1000 கோடி சேர்ந்தன, தினகரனா சூரியன், 1000 கோடி சூரியன் சேர்ந்தது போல இறைவனுடைய அருளினாலே கனக மாமணி பெரிய சிம்மாசனமானது, தங்க சிம்மாசனமானது, இப்படின்னா தங்க ரத்ன சிம்மாசனமானது அங்கே வந்துதான். இது எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு சொல்லுகிறார் கச்சியப்பர். என்ன திருச்சத்தி முற்றத்திலே தன்னுடைய குழந்தை போலே இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் வெயில தந்தையினுடைய தோளிலே வருவதை பிடிக்கலையாம். அதனால் அவருக்கு முத்து பந்தரும் சிவிகையும் எம்பெருமான் அருளுகின்றார். சிவபெருமான் ஞானசம்பந்த பெருமான் கொடுத்தாராம், அதை இங்கே கொண்டு வருகிறார். நித்திலப்படு பந்தரும் சிவிகையும் நெருகிய முத்தமிழ் குரு தலைவனாம் மதலைக்கு முதல்வன் உய்தவாரன. இவர் போய் ஞானசம்பந்த பெருமான் கேட்கல, அதே மாதிரி இங்க வந்து வீரபாகு தேவர் கேட்கல. இப்படி இருந்தா மரியாதைன்னு இவர் நினைச்சார், அவ்வளவுதான். ஆனா தன்னுடைய குழந்தைக்காக எப்படி சிவபெருமான் நித்திலப்படு, அதாவது முத்துப்பந்தர், நித்திலப்படு பந்தரும் சிவிகையும் முத்து சிவிகையும் நெருகிய முத்தமிழ்கொரு தலைவனாம் ஞானசம்பந்தர் மதலைக்கு முதல்வன் வித்தவாரன, அந்த மதலை முத்தமிழ்கொரு தலைவனாம் மதலை, அந்த குழந்தைக்கு முதல்வனாகின்ற தலைவனாகின்ற சிவபெருமான் கொடுத்தது மாதிரி குமரவேள் வீரனுக்கு உதவ அத்தலைப்பட வந்தது மடங்கள் ஏற்று அணையே. மடங்கள்னா சிம்மம் அர்த்தம், அதாவது சிங்கங்கள். அப்படி சிம்மாசனமானது அங்க வந்து தோன்றியதான். இத இவர் கேட்கல, அவர் நினைச்ச மாத்திரத்துல இதத்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார். நம்ம வந்து அடியவர்கள் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்திடும் பெருமாள் என்று பாடுவார். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்திடும். அது மட்டுமல்ல, வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவில் உதவும் பெருமாள் என்று பாடுவார். அதுவும் திருவேங்கடத்திற்கு போல பாடுவார். என்ன வார்த்தை பாருங்க, அடியவர் இச்சையில் நான் எது நினைச்சாலும், அதுக்காக நான் வந்து ஏதோ தகாத நிலையில் அடியவர்கள் அடியவர்களாகவே இருக்க முடியாது. தவறுதலான எண்ணம் அடியவர்களுக்கு வராது, வந்தால் அடியவர்கள் கிடையாது. சரி, எனக்கு ஒரு எண்ணம் நல்ல அடியவர்களுக்கு நல்ல எண்ணம் வரும் பொழுது அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தடும் பெருமாள் உடனே கொண்டு வந்து கொடுக்குறார். அது மட்டுமல்ல, வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள். இந்த அடியவர்கள் புலவர்கள் வந்து வேண்டும் பொழுது எதை, வேண்ட அரிய பொருளை வேண்டும் பொழுது, இது கிடைக்காத விஷயம் அப்படின்னு நினைச்சு கேட்டாலும் கூட அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்ற, வேண்டும் அளவில் போதும் 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 சொல்ற அளவுக்கு கொடுக்கிறார். வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடுவார். அப்படி கொடுத்தாராம். இது எப்படி இருந்தது, இதனர் 12 கோடி வெய்யவரலாம் பரவ பொன்னின் மால்வரை திரைக்கடல் அடைந்தவா போலன்னர். அதாவது துவாதச ஆதித்யர்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்தா இருக்குமோ, ஒரு மலையிலே சேர்ந்தா இருக்குமோ, அது மாதிரி இவர் பெரிதாக அந்த இடத்துல அமர்ந்து கொண்டாராம். சிவன் மகன் விடு பொலன் மணி தவிசு சேன் விளங்கி பூவனமுற்றுரத்தன் சுடர் விடுத்தரிற் பொல்லார் பவ மனத்தொடு தீமையே வைகலும் பயிற்றும் அவுணர் மெய்யையும் தெய்வத படிவமாக்கியதால். மீண்டும் இதை வந்து ஏன் இந்த பாடல்களை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், கதையாக சொல்லி கொண்டு போய்விட முடியும். கச்சியப்பர் இந்த மாதிரி இடங்கள்ல எவ்வளவு உயர்வான விஷயத்தை வைக்கிறார்னு பார்க்கணும். முருகப்பெருமானை சொற்றும் பொழுது உயர்வுதான், ஆனா அசுரனை பற்றி சொல்லும் பொழுது இவனுடைய தன்மையை சொல்லும் பொழுது எப்படி சுட்டி காட்டுகிறார் என்பதுதான் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சிவன் மகன் விடு பொல்லன் மணி தவிசு சேன் விளங்கி புவனமுற்றுர தன் சுடர் விடுத்தலிர். அந்த புவனம் முழுவதும் இந்த மணித்தவிசு ரத்தன சிம்மாசனமானது அப்படி ஒளி விடுகின்றதாம். ஒளி விடுவது எப்படி இருக்கிறது? பவமனத்தோடு தீமையே வைகளும் பயிற்றும், எப்பொழுதும் தீமையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவுணர் மெய்யையும் இந்த ராட்சசர்கள் அசுரர்களுடைய உடலையும் கூட தெய்வத படிவமாக்கியதால். அருமையான வார்த்தை இது. இந்த ஒளியானது அவர்களையும் கூட தேவர்களைப் போலே மாற்றிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்?